ஹரே கிருஷ்ணா, இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் பகவத்கீதை 2வது அத்தியாயம் 31வது ஸ்லோகம். ஸ்வதர்மம் அபி சவேக்ஷ்யா நாவிகம்பிதும் அர்ஹசி தர்ம்யத்தி யுத்த த்ரேயோ அன்யத் சத்ரியஸ்ய ந வித்யதே. டிரான்ஸ்லேஷன் and purport by His Divine Grace Abhaya Charanaravinda Bhaktivedanta Swami Srila Prabhupada Ki Jai. Swadharmam, one's own religious principles, api also, cha indeed, aviksha, considering, na never, become pittum, to hesitate, arhasi, you deserve, dharmyat, for religious principles, he certainly, yutta, then fighting, Shreya, better engagement, Anyat, any other, Kshatriyasya, of the Kshatriya, Na, does not, Vidyate, exist. Considering your specific duty as a Kshatriya, you should know that there is no better engagement for you than fighting on religious principles, and so there is no need for hesitation. Purport. Out of the four orders of social administration, the second order for the matter of good administration is called Kshatriya. Sat means hurt. One who gives protection from harm is called Kshatriya. Trayate, to give protection. The Kshatriyas are trained for killing in the forest. A Kshatriya would go into the forest and challenge a tiger face to face and fight with the tiger with his sword. When the tiger was killed, it would be offered the royal order of cremation. This system has been followed even up to the present day by the Kshatriya kings of Jaipur. State. The Kshatriyas are specially trained for challenging and killing because religious violence is sometimes a necessary factor. Therefore, Kshatriyas are never meant for accepting directly the order of sannyasa or renunciation. Non-violence in politics may be a diplomacy, but it is never a factor of principles. In the religious law books, it is stated, Ahaveshu mitto nonyam jigam shanto mahikshitaha yuddha manaha param satya swargam yanti aparan mukaha yajnesu pasavo brahman ஹன்யந்தே சதாத்தம் த்விஜைஹி சம்ஸ்கிருத்த கீல மந்திரிச்சா தேபி ஸ்வர்கம் அவப்னுவான். இன் தி பேட்டில் ஃபீல்ட், அ கிங் ஓ க்ஷத்ரியா, வைல் ஃபைட்டிங் அனதர் கிங் என்வியஸ் ஆஃப் ஹிம், இஸ் எலிஜிபிள் ஃபார் அச்சீவிங் தி ஹெவன்லி பிளானட்ஸ் ஆஃப்டர் டெத். ஹேஸ் தி பிராமணாஸ் ஆல்சோ அட்டைன் தி ஹெவன்லி பிளானட்ஸ் பை சக்ரிஃபைசிங் அனிமல்ஸ் இன் தி சக்ரிஃபிஷியல் ஃபயர்? Therefore, killing on the battlefield on religious principles and killing animals in the sacrificial fire are not at all considered to be acts of violence, because everyone is benefited by the religious principles involved. The animal sacrifice gets a human life immediately without undergoing the gradual evolutionary process from one form to another, and the Kshatriya's kill on the battlefield also attain the heavenly planets, as do the Brahmanas who attain them by offering sacrifice. There are two kinds of Swadharmas have specific duties. As long as one is not liberated, one has to perform the duties of his particular body in accordance with religious principles in order to achieve liberation. When one is liberated, one's swadharma, specific duty, becomes spiritual and is not in the material bodily concept. In the bodily conception of life, there are specific duties for the brahmanas and kshatriyas respectively, and such duties are unavoidable. Swadharma is ordained by the Lord, and this will be clarified in the 4th chapter. On the bodily plane, Swadharma is called Varna Asrama Dharma, or man's stepping stone for spiritual understanding. Human civilization begins from the stage of varna, sarma, dharma, or specific duties in terms of the specific modes of nature of the body obtained. Discharging one's specific duty in any field of action in accordance with the orders of higher authorities serves to elevate one to a higher status of life. Hare Krishna. இந்த ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் ஆரம்பிக்கிறாரு. 2வது அத்தியாயத்தில் 11வது ஸ்லோகத்திலேருந்து 2வது அத்தியாயம் 11வது ஸ்லோகம் 25வது ஸ்லோகம் வரைக்கும் அவர் வந்து ஆத்மா தத்துவத்தை பற்றி விளக்கிறாரு. பின்பு 26, 27, 28 பலவிதமான கோணங்களில் ஆத்மா தத்துவத்தை வந்து அர்ஜுனனுக்கு வந்து புரிய வைக்கிறாரு. பின்பு 29வது ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா ஆத்ம தத்துவத்தின் மகிமை பற்றி பேசுகிறாரு. பிறகு 30வது ஸ்லோகம் வந்து இந்த ஆத்ம தத்துவத்தை பற்றி முடிவுரையை கொடுக்கிறார். அப்போ இந்த ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனர்கிட்ட அவர் சொல்லும்போது அர்ஜுனோட முகத்தை பார்க்குறாரு. அவர் இத்தனை விஷயங்கள் சொன்ன பிறகு கூட அர்ஜுனனுடைய மனசில் வந்து இது பதியலை. அதாவது அர்ஜுனோட மனசில் வந்து என்ன தோணுதுன்னா, எனக்கு புரியுது ஆத்மாவை கொல்ல முடியாது, அதே சமயத்தில் அனாத்மா அதாவது இந்த உடல் அழிந்து விடும், இது வந்து அழிந்து விடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரு கேள்வி எழுகிறது, இது அழிந்து விடும் தெரிந்தாலும் இதை அழிக்கிறதுக்கு நான் ஏன் ஒரு காரணமாக இருக்கணும்? ஒரு உடலை கொன்னால் அதிலிருந்து வரக்கூடிய விளைவுகளை நான் ஏன் அனுபவிக்கணும்? அதாவது ஒருத்தங்க நம்ம கொன்னோம்னா நம்ம அந்த கொன்னதுக்காக நம்ம வந்து நரகத்துக்கு போகணும். பிறகு நான் ஏன் என்னுடைய சொந்த குரு துரோணாச்சாரியார், முப்பாட்டனார், பீஷ்மர் நான் ஏன் கொல்லணும், மற்ற உற்றார் உறவினர்களை நான் ஏன் கொல்லணும்? இது தர்மம் கிடையாது, இது எல்லாமே ஆதர்மம் அப்படின்னு சொல்லி அவர் மனசில் இருக்கிறதுன்னு சொல்லி கிருஷ்ணர் அவர் முகத்தை பார்த்து தெரிந்து கொண்டார். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேள்வி ஏற்கனவே அர்ஜுனன் வந்து முதல் அத்தியாயத்தில் இதே ஸ்லோகத்தில் 31வது ஸ்லோகத்தில் அவர் வந்து இதே தான் வந்து அவர் அர்ஜுனன் சொல் இதுதான் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொல்லுவார், நான் ஏன் சண்டை போட மாட்டேன்னு சொல்லி. நச்சா ஸ்ரேயோ அனுபஸ்யாமி ஹத்வா ஸ்வஜனம் மகவே நா காங்க்ஷே விஜயம் கிருஷ்ணா நச்சா ராஜ்யம் சுகாணிச்சா. இந்த சொந்தக்காரங்களை என்னோட உற்றார் உறவினர்களை கொல்லுவதில் எந்த வித நன்மையும் என் கண்ணுக்கு தேன்படலை அப்படின்னு சொல்றாரு. எனக்கு எந்த வித ஆசையும் இல்லை வெற்றி பெறுவதற்கு. அந்த வெற்றியிலிருந்து வரக்கூடிய ராஜ்யமும் வேணாம், அந்த ராஜ்யத்திலிருந்து வரக்கூடிய சுகபோகங்களும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொன்னார். இந்த ஸ்லோகத்தில் வந்து பாருங்க, அவர் வந்து அதே வார்த்தை தான் பகவான் கிருஷ்ணர் வந்து சொல்லுவார் அந்த ஸ்ரேயோ அப்படின்னு சொல்லி 2வது வரியில் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. அப்போ இந்த ஸ்லோகம் வந்து பார்த்திங்கன்னா இனி ஆத்மா அனாத்மா தத்துவம், அந்த ஆத்ம தத்துவத்தை 30வது ஸ்லோகம் வரைக்கும் முடித்து விட்டார். பின்பு 31, 32, 33, 34, 35, 36, 37 இந்த 7 ஸ்லோகங்கள் ஃப்ரம் 31 to 37 இந்த 7 ஸ்லோகங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கன்வின்ஸ் பண்ணுவார், தர்ம வழியில் நீ வந்து சண்டையிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லுவாருங்க. அப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்லோகத்துக்கு இப்போ போவோம். ஸ்வாதர்மாம் அப்பி சபேக்ஷியா, அதாவது வந்து இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்து ஆத்மா ரீதியில் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இப்போ வந்து அவர் வந்து ஸ்வாதர்மத்தின் மூலமா அவர் வந்து சொல்ல வர்றாரு. ஸ்வாதர்மாம்
அபி சபெக்ஷியா, சபெக்ஷியா அதாவது வந்து சுவதர்மம், அபி சபெக்ஷியா சொந்த, அதாவது வந்து சுயதர்மம், அந்த சுவதர்மம் மூலியமா கூட அப்பி இருந்த போதிலும் சவெக்ஷியா, அது வந்து நீங்க வந்து சிந்தனை பண்ணாலும் கருதினாலும், அதையும் கருதினாலும் நா விகம்பித்தும் அர்ஹசி, அதுல வந்து நீ வந்து தயக்கம் இல்லாமல் நீ கண்டிப்பா வந்து நீ சண்டையிடணும் அப்படின்னு சொல்லி அவரு வந்து இங்க சொல்றாரு. அதாவது சுவதர்மம்னா அர்ஜுனன் உடைய சுவதர்மம் என்னன்னா அவர் ஒரு சத்திரியன். அதாவது வந்து இந்த வர்ணாசிரம தர்மப்படி பார்த்தீங்கன்னா நான்கு விதமான மரணங்கள் இருக்கின்றது. அந்த நான்கு விதமான மரணம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வர்ணம் வந்து பிராமணர், இன்டலெக்சுவல், இன்டலெக்சுவல் கிளாஸ். இரண்டாவது வந்து சத்திரியன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கிளாஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வசியன், மெர்கன்டைல் கிளாஸ், மெர்கன்டைல் கிளாஸ். அப்புறம் வந்து இப்போ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சுத்ரன், லேபர் கிளாஸ். ஸோ வந்து அவர் வந்து சொல்கிறார் அர்ஜுனா, நீ ஒரு சத்திரியன், நீ ஒரு சத்திரியன் என்றால் நீ வந்து அந்த சத்திரிய நீதிப்படியாக நீதி தர்மப்படி பார்த்தீங்கன்னா நீ கண்டிப்பாக போரிடணும். ஒரு சத்திரியன் வந்து தர்மத்துக்காக போரிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்மயத் ஹி யுத்த சிரேயோ, இந்த தர்ம யுத்தத்தை விட சிறந்தது வேற எதுவுமே இல்லை ஒரு சத்திரியனுக்கு. அதுதான் ரெண்டாவது வரியுடைய அர்த்தம். துரியோதனன் தர்மத்துக்காக அவர் வந்து போரிடல, ஆனா அர்ஜுனனும் தர்மத்துக்காக போரிடுகிறான். தர்மயத் ஹி யுத்த சிரேயோ அன்யத், இதை தவிர்த்து சத்திரியனுக்கு வேற கடமை ஏது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றாரு. இது இந்த போர்க்களம் அன்அவாய்டபிள், இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அர்ஜுனன் ஒரு சத்திரியன், சத்திரியனோட கடமையே அப்படின்னு அவர் செய்யணும். இந்த போர்க்களம் நடக்கிறதுக்கு முன்ன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர் இந்த கௌரவர்களை சந்திக்க போனார். முதல்ல இவங்க வந்து காட்டிலேருந்து எல்லாம் வெளியே திரும்பிட்டாங்க. திரும்பின பிறகு இவர் போய் கிருஷ்ணர் வந்து இவங்களுக்கு சார்பாக இவ கௌரவர்களை சந்திக்க போகிறார். சந்திக்க போகும்போது அவர் வந்து சொல்கிறார், இவங்க எல்லாமே வெற்றிகரமாக சூதாட்டத்தை சூதாட்டத்தை தோத்த போது என்ன வாக்கு கொடுத்தாங்களோ அந்த வாக்கு அவர் வந்து அவங்களாம் நிறைவேற்றிட்டாங்க. இப்போ வந்து அவங்களோட ராஜ்யம் என்னவோ அதை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அப்போ வேதத்தில் நான்கு விதமான விஷயங்கள் இருக்குது நெகோசியேஷன் பண்ணும்போது, சாம தான பேத தண்டா, சாம தான பேத தண்டா. சாமானா வந்து சமாதானமாக அவங்க வந்து ரெண்டு பேர் ரெண்டு தரப்பினர் சமாதானப்படுத்தி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ வந்து டிப்ளமேட்டாக இருந்து அவங்க வந்து செயல்படுத்த வேண்டியது. கிருஷ்ணர் வந்து இவங்களுக்கு வந்து இவங்களோட ராஜ்யம் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இப்போ காட்டு விட்டு வெளியே வந்துட்டாங்க, அவங்களோட ராஜ்யம் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டார். துரியோதனன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டார், எடுத்துக்கொண்டது திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ கிருஷ்ணர் என்ன சொன்னார், சரி ரெண்டாவது மத வந்து சாம பாய்ச்சார், இது ரெண்டாவது பயன்படுத்துறாரு தானா. தானானா வந்து ஒரு பொருளோ வெகுமதியை கொடுத்து காரியத்தை சாதிப்பது. அப்போ தானா வந்து என்ன பண்ணுறாருன்னா கிருஷ்ணர் சொல்ற ராஜ்யத்திலேருந்து பாதி எடுத்துக்க, பாதியை வந்து பாண்டவர்கள் கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். துரியோதனன் முடியாது, சரி அஞ்சு மாநிலங்கள் கேட்பார் முடியாதுன்னு சொல்லிடுவார், அஞ்சு கிராமங்கள் கேட்பார் முடியாதுன்னு சொல்லுவார், அஞ்சு வீடுகள் கேட்பார் முடியாதுன்னு சொல்லிடுவார், ஒரு துளி மண்ணு கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவார். அப்போ சாமமும் போச்சு தானமும் போச்சு. இப்போ அடுத்தது பேதா. பேதானா அந்த எதிர்த்தரப்பினர்களுடைய மத்தியில் வந்து அவங்க மத்தியில் வந்து சலசலப்பை ஏற்படுத்துவது. அப்போ இது ரெண்டுமே சாமமும் போச்சு தானமும் போச்சு. இப்போ அடுத்தது பேதம். பேதம்னா அவங்களுக்குள்ளே வேற்றுமை, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு சலசலப்பு ஏற்படுவது. அப்போ வந்து அவர் வந்து அந்த சபையில் அவர் வந்து இந்த சமாதான தூதுக்கு வரும்போது அந்த சபையில் வந்து அவர் என்ன செஞ்சிடறாருன்னா விதுரனை வந்து அவருடைய அம்பை வந்து அவருடைய வில்ல வந்து உடைக்க வச்சிடுறாரு. விதுரன் ரொம்ப முக்கியமான ஆளு, அவர் நினைத்தார்னா வந்து அவரும் வந்து பீஷ்மருக்கு ஈடா பீஷ்மருக்கு மேல நல்லா சண்டை போடக்கூடியவர் அவர் வந்து போர்க்காலத்துல. அப்ப அவர் அவங்க மத்தியில வந்து விதுரருக்கு வந்து அவர் வந்து அவருடைய அம்பும் வில்ல உடைச்சு அவர் வந்து அந்த சபை விட்டு போயிடுவார், நான் தீர்த்த யாத்திரைக்கு போயிருன்னு சொல்லி போயிடுவார். அப்போ வந்து எதிர்த்தரப்பினர்கள் மத்தியில் அவர் சலசலப்பு ஏற்பட்டு விட்டுவார். கடைசியில் கூட அவர் வந்து துரியோதனனை கேட்பார், நான் கண்டிப்பாக நம்ம வந்து வேற என்னாச்சும் ஆலோசனை பண்ண முடியுமான்னு கேட்பார். அப்போ துரியோதனன் சொல்லுவார், முடியவே முடியாதுன்னு சொல்லிடுவார். ஒரே ஒரு வழி தான் இருக்குது, போர்க்களம். அப்போ வந்து கிருஷ்ணர் எல்லா யுக்தியும் பயன்படுத்திட்டார், முடியாது, கடைசியில் ஒரே ஒரு யுக்தி மட்டும்தான் இருக்குது, போர்க்களம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்தில் ஸ்வாதர்மம் அபி சவிக்ஷ்யா நா விகம்பித்தும் அர்ஹசி தர்மியாத் தி யுத்த சிறையோ அந்யர் சத்ரியஸ்யா நா வித்யாத்து. ஒரு சத்திரியனுக்கு விட சத்திரியனுடைய கடமை என்னவோ அந்த கடமை செய்துதான் ஆக வேண்டும். இது வேறொரு கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா பெரும்பாலும் எல்லாருமே வந்து இந்த பகவத்கீதை கிளாஸுக்கோ அல்லது ஆன்மீகத்துக்கோ ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கடைபிடிக்கும் போது எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சாமியார் ஆகி போயிறீங்களா, சாமியை வந்து அனடி கும்பிடக்கூடாது, அப்பப்போ கும்பிடணும், அப்படிலாம் ரொம்ப பேர் பேசுவாங்க. நம்ம ஒரு ஆன்மீகத்தில் முன்னேறும்போது வேற, அதாவது வந்து நம்ம ஹிந்துக்கள் நம்ம இந்தியர்கள் வந்து நம்மளை தான் ஏளனமாக பேசுவாங்க, நம்மளை வந்து தயிர் சாதம் பழம் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. இது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எல்லாருமே பகவத்கீதை படித்தவங்க அத்தனை பேரும் வந்து சாமியார் ஆக முடியாது. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட வந்து உன் சோதனை மூலியமாக கூட நீ வந்து கொல்லுவது சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறதுல நம்ம எல்லாருமே வந்து சாமியார் ஆகிறதுக்கு எல்லாருமே வந்து தகுதி உடனே வந்துடாது. இது வந்து அவங்கவுங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மத்துடைய ஏற்பாடுபடி அவங்களுடைய சொந்த முயற்சியின்படி தான் அவங்க வந்து ஆன்மீகத்தில் முன்னேற முடியும். ஸோ எல்லாருமே உடனடியாகவே வந்து அவங்க வந்து காட்டுக்கு போகணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. இங்கே வந்து கிருஷ்ணர் ஹீஸ் பீயிங் வெரி ப்ராக்டிக்கல். இன்னைக்கு நம்ம வந்து காட்டுக்கெல்லாம் போயிட்டு உக்காந்துட்டு இருக்க முடியாது. ஒரு இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் ஃபுல் டைம் வீட்டிலே இருக்கிறோம், வெளியே கொரோனா வைரஸ் இருக்குனால வெளியே போக முடியல, சாப்பாடுக்கு வந்து நம்ம எல்லாருமே வந்து கஷ்டப்படுறோம், திண்டாடுறோம், கியூவில் நின்று வாங்க வேண்டியதாக இருக்குது. இதில் எப்படி வந்து நம்ம காட்டில் போய் இருக்கிறது, இல்லாட்டி வந்து எல்லாரும் சாமியார் ஆகுவாங்கன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து கிருஷ்ணா வாஸ் பீயிங் வெரி ப்ராக்டிக்கல், அதனால தான் அவரு வந்து ஒரு சத்திரியனை வந்து தேர்ந்தெடுத்து அவரு வந்து இந்த போதனையை கொடுக்குறார், இந்த பகவத்கீதை உபன்யாசத்தை அவர் கொடுக்குறாரு. அவர் ஒரு சன்னியாசி கொடுத்துருந்தாருனா இது வந்து ஒரு சன்னியாசி புக்காக இருக்கும். இன்னைக்கு வந்து அவர் ஒரு போர் வீரர் கொடுத்தனால இட் பிலாங்ஸ் டு எவ்ரி ஒன், இட் பிலாங்ஸ் டு எவ்ரி ஒன், எல்லாருமே இது படிக்கலாம். ஸோ இந்த பர்பட்ல வந்து பார்த்தீங்கன்னா புரோபாதா சுவாதர்மத்தை பற்றி ரெண்டு விதமாக சொல்லுவார். சுவாதர்மம் ஆன் தி பாடிலி கான்செப்ட், அதாவது உடல் ரீதியாக இருக்கக்கூடிய சுவாதர்மம் வந்து வர்ணாசிரம தர்மம். முத சொல்லுங்க வர்ணாச தர்மம், வர்ணம்னா பிராமணன் சத்திரியன் வைசியன் சுத்திரன், ஆசிரமம்னா பிரம்மச்சாரி ஆசிரமம் கிரகஸ்த ஆசிரமம் வானப்பிரஸ்த ஆசிரமம் லாஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாச ஆசிரமம். ஆசிரமம்னா விஷ்ணுவை கிருஷ்ணரை நடுவில் வைத்து வழிபாடு செய்வதுதான் ஆசிரமம். ஆசிரமம்னா ரொம்ப உரங் துவா ரொம்ப உரங் யாத்தியும் கிடையாது, இது ராங்காக நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். ஆசிரமம்னா எந்த இடத்துல கிருஷ்ணரை நடுவில் வைத்து கொண்டு வழிபாடு செய்கிறோமோ அந்த இன்ஸ்டிடியூஷன் அந்த பில்டிங்கு பேர் ஆசிரமம். ஸோ நீங்கள் குடும்பத்தோடு இருந்து நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஸ்கூல் கிரகஸ்தர் ஆசிரமம். ஸோ வந்து பை பர்டிகுலர்லி கிருஷ்ணர் அர்ஜுனன்கிட்ட அவர் சொல்றாரு, வர்ணாசிரம தர்மப்படி நீ உள்ளுக்கு அந்த வர்ணாசிரம தர்மப்படி தான் நீ செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அ சிவிலைஸ்ட் மேன் இஸ் கால் சிவலைஸ்ட் ஓ கன்சிடர்ட் சிவலைஸ்ட் வென் ஹீ கம்ஸ் அண்டர் வர்ணாசிரம தர்மம். இன்னைக்கு வந்து சிவலைஸ்ட் மேன்னா அதாவது போஷா டேஸ் பண்ணுறது, அதாவது என்ன சொல்லுவாங்க ஷூட், அப்புறம் வந்து பென்த்லி இல்லாட்டி மெர்சிடிஸ் காடி ஓட்டுறது, தென் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு வந்து மண்டி இட்டு வந்து இந்த மோதிரம் கொடுக்கறது, ரோசா பூ கொடுக்கறது வந்து ஜென்டல் மேன் அப்படின்னு கிடையாது. ஸோ சிவலைஸ் மேன் கம்ஸ் அண்டர் இஸ் வர்ணாசிரம தர்மம். ஹி கம்ஸ் அண்டர் இந்த இந்த வர்ணாசிரமக்குள்ளே வந்து தான் டேன் ஒலி ஹீஸ் கான்சிடர்ட் அ சிவலைஸ் மேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்பட்ல வந்து அவர் வந்து ஸ்ரீலா புரோபாதா சொல்லியிருக்கிறாரு, ஹியூமன் சிவலைசேஷன் பிகேன்ஸ் ஃப்ரம் த ஸ்டேஜ் ஆஃப் வர்ணாசிரம தர்மா ஓ ஸ்பெசிஃபிக் டியூட்டிஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பெசிஃபிக் மோட்ஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் தி பாடி ஆஃப் டேன். ஸோ அதாவது வந்து ஒரே மாட்டு வண்டியில் ரெண்டு சக்கரம் இருக்குது, அப்போ ரெண்டு சக்கரம் வந்து மனுக்கு ஒரு மாடு போது ரெண்டு சக்கரம் இருக்குது பாருங்கள், அந்த ரெண்டு சக்கரம் ஒன்று வந்து வர்ணாசிரம தர்மம், இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆத்மாவோட தர்மத்தை வந்து ரெண்டு சக்கரமும் வந்து சேர்ந்து ஓடணும் ஹேஸ் அ ஸ்டார்ட் பிகினிங். ஸோ இது வந்து நம்ம வந்து கடைப்பிடிக்கணும். இது வந்து மேலும் வந்து நாலாவது அத்தியாயத்தில் அதிகமாக பேசப்படும், பிறகு வரக்கூடிய ஸ்லோகங்களை பேசப்படும். ஹரே கிருஷ்ணா.